எப்படி தன்னுடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணை எப்போதும் உடையவன். ஆனால் உயிர்களை நிலையை பார்த்தால் அந்த உயிர்களோ சிவபெருமானுடைய அந்த மேன்மைகளையெல்லாம் அந்த வளங்களையெல்லாம் தாம் பெறுவதற்குரியோ அந்த சிவானந்தத்தை தாம் நுகர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உயிர்கள் இல்லை. அதுதான் அங்க முக்கியமான கருத்து. அவன் அவ்வளவு கருணையோடு இருந்தாலும் உயிர்கள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன. அப்ப அவன் என்ன செய்கின்றான், உயிர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் இந்த உயிர்களுக்கு நாம எல்லா சிறப்புகளையும் வழங்கணும்னு நினைக்கும், ஆனா அந்த உயிர்கள் தான் பெறுவதற்கு தயாராக இல்லையே, அறியாமையோடு ஆணவத்தில் அல்லவா அழிஞ்சிருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்வது என்று விட்டுவிடவில்லை. நம்முடைய இன்பத்தை இந்த உயிர்கள் பெறுவதற்கு ஆணவம் தடையாக உள்ளது. அந்த ஆணவ தடையை நீக்கி நம்முடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்குவோம் என்று ஈடில்லாத கருணையோடு விளங்குகின்றான். இப்ப நமக்கு உதவுவதற்கு பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கலாம், ஆனா சில அடிப்படை தகுதியிலேயே அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உதவி செய்வோம் அப்படி சொல்வதுதான் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் ஒருவனே தான் சொன்னார், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொன்னார். எந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, உன்னிடம் ஒரு தகுதியும் இல்லை என்றாலும் படிப்படியாக, ஏனென்றால் படிமுறையில் அறிவு வளம் பெறுவது ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பு. எனவே எந்த படிமுறையில் உன்னை வளர்த்தால் நீ வளர்வாயோ அந்த படிமுறையில் உன்னை வளர்த்து உன்னையும் சிவனடியாராக்கி உனக்கும் வீடுவேறு தருவேன் என்று ஒவ்வொரு உயிரையும் அந்த நோக்கோடு பார்க்கின்ற பெருங்கருணை சிவபெருமானுக்கே உரியது. ஆகவே அந்த உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு எவையும் ஆக்கி அடித்து ஆசுடன் அடங்க போக்கி அந்த உயிர்களுக்கெல்லாம் போகா புகழாக விளங்குகின்றான் என்று நான்காவது குரட்பாவிலே அருளினார்கள். அப்படி அந்த அவனுடைய ஐந்தொழிலுக்கு உட்பட்டு வினைப்போகங்களை நுகர்ந்து உயிர்கள் வருவதனாலே அந்த உயிர்களுக்கு பக்குவம் தோன்றி அவை சிவநெறியை கடைபிடித்து நின்று சிவ வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டை ஏற்றருளும் பொருட்டு அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி போன்ற திருமேனிகளையும் தாங்குகின்றான் என்ற கருத்தை ஐந்தாவது குரட்பாவிலே சொன்னார்கள். ஆறாவது குரட்பாவிலே எப்படி இப்படி அருவம் உருவம் நினைந்த திருமேனிகளை எல்லாம் அவனால் எப்படி கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தானாகவே அறியும் இயற்கை அறிவுடையவன், ஆகையினாலே அவனால் அந்த வல்லமை அவனிடம் இருப்பதனாலே ஒருவன் உருவத்தை கொடுத்தால்தான் பெற முடியும் என்ற நிலை நம்மை போன்ற அந்த நிலை அவனுக்கு இல்லை. ஆகையினாலே நினைந்த திருமேனிகளை கொள்வான். இந்த திருமேனிகளை தாங்கி அடியார்களுக்கு வரமருளி அடியார்களிடத்தில்தான் அவன் நீங்காமல் தன்னை உணர்த்தி விளங்குகின்றான். ஏனையோருக்கு உணர முடியாத நிலையிலே இருக்கின்றான். ஆனால் எல்லா பொருள்களும் கலந்துதான் இருக்கின்றான். அடியாரிடத்தில் இருக்கின்றான், மற்றிடத்தில் இல்லாமல் இல்லை, எல்லா பொருளும் இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான், நீரிலே வெப்பம் போல இருக்கின்றான். இருந்தாலும் தன்னுடைய தன்மையிலே எந்த மாற்றமும் உனக்கு இல்லை. எந்த பொருளில் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மையினை தான் அடையாமல் தன் தனித்தன்மை மாறாமல் விளங்குகின்றான். எல்லா பொருள்களும் இருந்தாலும் அடியார்களுக்கு மட்டும் அவன் இன்பம் செய்கின்றான் என்றால் அடியார்கள் அவனை சார்ந்து இருக்கின்றனர். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினாலே அவர்கள் அந்த சிவமான் தன்மையினை பெற்று இன்பத்தை அடைகின்றனர். தன்னை சார்ந்தவர்கள் தானே வேண்டும் என்று நிற்பவர்கள், வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் திறப்பிறப்பு, சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், இனி புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனே என்று சிவச்சார்வை தவிர வேறு ஒன்றையும் வேண்டேன் என்று அந்த அடியார்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு தன்னை தருகின்றான், பேரின்பத்தை ஊட்டுகின்றான். ஏனையோர்கள் அவனை சாராமையினாலே அந்த பேரின்பத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவனுக்கு ஓரவஞ்சனை கிடையாது. ஏனையோரையும் அவர்கள் தன்னை சாரும் பக்குவம் பெறும் பொருட்டு வினைப்போகங்களை ஊட்டி வளர்த்துத்தான் வருகின்றான் என்ற கருத்துக்களெல்லாம் 9 குரட்பாக்களிலே தெரிந்து கொண்டோமே இத்தனை கருத்துக்களையும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பதிப்பொருள் ஒருவன் இருக்கின்றான், அவன் பரங்கருணை உள்ளவன், அவன் சிவபெருமான் என்று நாம் அறிந்து கொண்டோம். நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான், என்றும் அறிந்து கொண்டோம். எனவே அவனை வழிபடுவதுதான், அந்த வழிபாடாகிய செயல்முறையிலே இறங்க வேண்டியதுதான் இனி நாம் செய்ய வேண்டியது என்ற விழிப்புணர்வினை 10வது குரட்பாவிலே வைத்து மிகச்சிறந்த உபதேசத்தை அருளி செய்கிறேன். உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து என்று அருளுகின்றார். எவ்வாறு இதை கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது ஐயம் இலது உண்ணும். அதாவது உணர்வாய் ஓவாது என்றால் ஞானமயமாய், உணர்வாய் ஞானமயமாய், ஓவாது நீங்காது நீங்காமல், ஓவாது என்றால் நீங்காமல். சிவபெருமான் எப்படி இருக்கின்றார் நம்ம இடத்திலே? ஞானமயமாய் இருக்கின்றார், நம்மை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்றார்? நம்முடைய பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றார். அப்படி பிறவி நோயை தீர்க்கின்ற அந்த மருந்து, பிறவி நோயின்னு நினைக்கிறோம், அந்த பக்குவம் வந்தவர்களுக்குத்தான் சொல்கின்றார். பிறவியை தீர்க்கும் மருந்துன்னு சிவபெருமான் வந்து சொன்னதுனால, அப்ப சிவபெருமான் பிறவியை தீர்ப்பவன், சிவபெருமான் மருந்து அப்படின்னா அந்த பிறவி நோய் என்பது தானே பெறப்படும். மருந்து எதை தீர்க்கும்? நோயைத்தான் தீர்க்கும். சிவபெருமான மருந்துன்னு சொல்லியாச்சு, அவன் பிறவியை தீர்ப்பான்னு சொல்லியாச்சு, அப்ப பிறவி நோய். அப்போ இது யாருக்கு சொன்னது? எப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னது? இந்த சாத்திரம் பிறவியை வந்து நோயின்னு உணர்ந்தவர்களுக்கு சொன்னது. பிறவி ஆகா, இதை விட இன்பம் வேற என்ன இருக்கு? எத்தனை ஓடி இன்பம் வைத்தாய், இதுக்கு மேல என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சவனுக்கு சொன்னால், அதான் நம்முடைய குருமூர்த்திகளும் மூணாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் மிக அருமையாக சொன்னார்கள். நம்முடைய சன்மார்க்க சித்தியார்களே சொன்னார்கள், பிறவியை பந்தம் என்று உணர்ந்து சிவபெருமான் திருவடிப்பேற்றை நாடுபவர்களுக்கு இந்த சன்மார்க்க சித்தியார்ங்கிற நூலை சொல்லியிருக்கின்றேன். உலகமே கதி, அதை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கு இந்த நூல் முரண்பாடாகத்தான் தோன்றும் என்று அவர்களே சொல்லி முடிக்கின்றார்கள். அதுபோலத்தான் பிறவியிலிருந்து உய்ய வேண்டும். இப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிந்து விட்டா உடனே நாம என்ன நினைப்போம்? அந்த நோயை தீர்க்கும் மருந்து எது? அந்த மருந்து எங்கு சென்றால் கிடைக்கும்? என்ன செலவு பண்ணி எங்க போனாலும் சரி, அந்த மருந்தை எப்படியாவது நம்ம வாங்கிவிட வேண்டும். ஏன்னா அந்த மருந்து கட்டாயமா அந்த நோயை தீர்த்திருக்கும். அந்த மருந்து கிடைத்தாலே இந்த நோய் தீரவே தீராது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த மருந்தை பெற வேண்டும் நினைப்போம். பிறவி அப்படிப்பட்ட நோய் தான், வேறு எதனாலும் தீராது, சிவத்தால் மட்டுமே தீரும் அப்படிப்பட்ட நோய் பிறவி என்ற நோய். அப்ப இந்த பிறவி நோய்க்கு சிவபெருமான் ஒருவனே மருந்து. அந்த மருந்தாகிய சிவபெருமான் அதில் உள்ள சிறப்பு என்ன? இங்க இல்லாமோ போய் அறுதி முயன்று பெற வேண்டிய மருந்து இல்ல, அந்த மருந்தாகிய சிவபெருமான் நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. பிறவி நோய் என்பதை உணர்ந்தாயல்லவா, அந்த நோய்க்கு ஒரே மருந்தாகிய சிவபெருமான் உன் உடனேயே இருக்கின்றார் என்று உபதேசிக்கின்றார். உணர்வாய் இருக்கின்றார், எங்குடைய என்னுடைய இருக்காரா எனக்கு தெரியலே. உனக்கு அறிவு விளங்குகின்றது அல்லவா? உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது? அவன் உணர்த்தினால் மட்டுமே விளங்கக்கூடிய அறிவு, இல்லது விளங்காது. அது எப்படி என்று சொன்னால், இப்போது பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றன என்றால் அப்ப வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கொளி இருந்து அது வெளிச்சத்தை தந்து காட்டினாலுடைய கண்ணால் காண முடியாது. அப்ப பொருள்களை பார்க்கணும்னாலே அந்த இடத்துல வெளிச்சம் இருப்பது உண்மை உறுதியாகின்றது. வெளிச்சம் இல்லாட்ட அப்படி பொருள் தெரியாது. அது மாதிரி அவன் அறிவுக்கறிவாக இருந்து விளக்காவிட்டால் நமக்கு இந்த அறிவு சிந்தனை எதுவுமே இருக்காது. ஆனால் அறிவு நிகழ்கின்றது, சிந்தனை நிகழ்கின்றது, எனவே அறிவிலே அவன் கலந்திருக்கின்றான் என்பது உறுதியாகின்றது. அப்படி அறிவோடு அறிவாக கலந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. ஆகையினாலே அவன் ஞானமயமாக நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான், இது உண்மை. உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உள்ளது, இந்த சிவபெரும்பொருள் உள்ளது, நீங்காத ஞானமாக உள்ளது, பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக உள்ளது, ஐயமில்லது இதுல சந்தேகமே இல்லை. சிவபெருமான் நம் அறிவிலே நீங்காத ஞானமாக இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகத்துக்கு இடமில்லை, இருக்கின்றான். உண்ணும் ஆகவே அவ்வாறு இருக்கின்ற அந்த சிவபெரும் சிவபெரும்பொருளை சிந்தியுங்கள், சிவசிந்தனை செய்யுங்கள். உண்ணும் இரண்டு சொல்லி, உண்ணும் என்றால் சிந்தியுங்கள், நினையுங்கள், வழிபடுங்கள் என்று சொன்ன. ஞானமயமாய் பிரிப்பின்றி நின்று தொன்று தொட்டு வருகின்ற இந்த பிறவியாகிய பிணியினை போக்கவல்ல ஓர் அருமருந்தான் தன்மை உடையவன் சிவபெருமான். அதற்கு ஐயமில்லை. அந்த சிவபெருமானை இடைவிடாத அன்புடன் நினைப்பீராக என்று சிறந்ததொரு உபதேசத்தினை நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய திருக்கைராய பரம்பரை சந்தானப்புறவர் மிக கருணையோடு இந்த நெய்யுபதேசத்தை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். ஆக இந்த உபதேசத்தோடு இந்த பதிமுதல்நிலை அதிகாரம் நிறைவடைகின்றது. மிகச்சிறப்பான முறையிலே பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துரைத்து இந்த 10வது குரட்பாவை நாம சிந்திப்பதற்காகவே இப்போது 9 குரட்பாக்களின் கருத்தையும் தொகுத்து பார்த்தோம். ஆகையினாலே இந்த 13 நிலையின் அதிகாரத்தின் மூலமாக சிவபிரான் எங்கும் நிறைந்து நீக்கமர விளங்குகின்றார். எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தலைமையாக விளங்குவது போல அந்த சிவபெருமான் தன்னுடைய மேம்பட்ட இயல்பினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணை நின்றும் நீங்காமல் இருக்கின்றார். உயிர்கள் அதை உணராமல் இருந்தாலும் அந்த உயிர்களை முத்தொழிப்படுத்தி பக்குவத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்களுக்கு தன் இன்பத்தை வழங்குகின்றார். பக்குவம் அந்த உயிர்கள் தன்னை வழிபடும் பொருட்டு உருவம் அருவுருவம் அருவம் முதலிய திருமேனிகளை தாங்குகின்றார். அடியார்களுக்கு தன் பேரின்ப நிலையினை வழங்குகின்றார். ஏனையோருக்கு வினைப்போகங்களை ஊட்டி அவர்களையும் பக்குவப்படுத்தி அடியார் ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மிடம் நீங்காத ஞானமாக இருக்கின்றார், பிறவியை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமானை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த 13 நிலையினுடைய தொகுப்பான கருத்து என்று கூறலாம். ஆக இவ்வாறு முப்பொருள்களுள்ளே தலைமை பொருளாக ஒப்புயர்வற்ற ஓங்கிய பொருளாக விளங்கக்கூடிய பதிப்பொருளை பற்றி விளக்கிய ஆசிரியர் இனி 2 அதிகாரத்திலே எதனை எடுத்துக் கொள்கின்றார் என்றால், இந்த பதிப்பொருளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய உயிர்களை பற்றி விளக்குவதற்கு 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த பதிப்பொருள் தரக்கூடிய பேரின்பத்தினை அனுபவிப்பதற்கு உரிய உயிர்களை பற்றி எடுத்துக்கொள்கிறார். ஆகையினாலே முந்தைய அதிகாரத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து தலைவனை பற்றி சொன்னார். அடுத்த அந்த தலைவனை சார்ந்து அவன் தருகின்ற இன்பத்தை அடையக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கின்றார். அதாவது பலவாய உயிர்களது முறைமை உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்திற்கு நிரம்பலகை தேசிகர் விளக்குகின்றார். உயிர் அவை நிலை அதாவது பலவாய உயிர்களது முறைமை, இதனை பன்மை வாசகப்படுத்திய அதனால் 11 என்பது தானே கொண்டு கிடந்தது. உயிரவை என்று சொன்னதனாலே உயிர்கள் பல என்பது பெறப்பட்டது. ஆகையினாலே போன பாடலே சொன்ன பதி ஒருவன், பதியின் இயல்பு கூறி பசுக்கள் இயல்பு கூறிற்று ஆகலான் மேலதிகாரத்தினோடு இதற்கு இயல்புடைத்து எனக் கொள்க என்று கூறிய உரையாசிரியர் உயிர்களுடைய பல்வேறு பெயர்களை சொல்கின்றார். சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே ஆகமங்களிலே அவற்றின் வழிவந்த நூல்களிலே உயிர்களுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பசு, சேதனன், புற்களன், சீவன், அணு, ஆன்மா என்பன ஒரு பொருட்கிழவி. முதற் குரட்பாவிலே உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அரசன் ஓரிடத்திலே இருக்க அவனுடைய ஆணையானது அவனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட தேசமெங்கும் அவனுடைய ஆணை செல்வது போல உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு உரிய செய்திகள் 10 குரட்பாக்களிலும் பரவி கிடக்கின்றன. இந்த உயிரவை நிலை என்பது அதிகாரம் என்றால் அதுல வர்ற ஒவ்வொரு குரட்பாவும் உயிர்களை பற்றி தான் விளக்கி சொல்லும். அந்த இயல்பு சிறிதும் மாறாமல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பாக வைத்திருக்கும். இது முதல் குரட்பா என்ன சொல்கிறது என்றால், உயிர்கள் எண்ணற்றவை என்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்துச் சொல்கின்றது. உயிர்கள் எண்ணற்றவை, பதிப்பொருள் ஒன்றுதான், ஆனால் பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும், துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியது. உயிர்கள்னு சொல்லும் பொழுது இந்த உயிர் என்ற சொல்லை நேரடியாக சொல்லவில்லை, துறந்தோர் துறப்போர் தொகை என்று சொன்னார். துறந்தோர் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறைவனுடைய திருவடியை எய்தியவர்கள், அதாவது முத்தி பெற்றவர்கள். துறப்போர் என்றால் முத்தியினை பெறுவதற்கு உரியவர்கள். அப்ப இன்னும் முத்தி பெறவில்லை, பிறவியிலே இருக்கின்றார்கள், முத்தி பெறவில்லை. ஆகவே முத்தி பெறாதவர்கள் என்று சொல்லாமல் முத்தி பெற இருப்பவர்கள் என்று சொல்லிய அந்த பாங்கு மிகவும் உணர்ந்து போற்றுதற்குரியதாக. முத்தி பெற்றவர்களை துறந்தோர் என்று சொல்லிவிட்டார். துறப்போர் என்று சொல்லும் பொழுது இவர்களும் இந்த பிறவியை கடந்து முத்தி பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் இன்னும் பெறவில்லை என்பதை குறிப்பாக உணர்வித்தார். ஆகவே துறந்தோர் துறப்போர் தொகை, முத்தி பெற்ற உயிர்கள், முத்தி பெற இருக்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய தொகை எண்ணிக்கையானது எப்படிப்பட்டது என்றால், பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும். எத்தனையோ உயிர்கள் பிறவியிலே வாழ்கின்றனவே, இவை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும் இதுவரைக்கும், அதையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகின்றதோ அதையும் சொல்ல முடியாது. ஆகவே எப்படி இவைனா எண்ணி சொல்ல முடியாதோ, அதுபோல உயிர்களின் எண்ணிக்கையும் எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே இல்லை என்று சிறப்பாக கூறும் வள்ளுவரும் கூறுவார், துறந்தோர் பெருமை துணை கூறின் வையத்தை இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்வார். துறவிகளுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அதை மாதிரி அதே போல இங்கே சொன்னார், நாம பிறவி எடுத்த காலத்தையும் பிறவி எடுக்க இருக்கின்ற காலத்தையும் சொல்ல முடியுமா? எழுகடர் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். கடற்கரையில் உள்ள மண்ணை ஒவ்வொரு துகளா எண்ணி சொல்ல முடியாது, அதை விட அதிகம் அடியன் எடுத்த பிறப்புகள் என்று அருணகிரி பெருமான் சொல்றார். அதுபோல எடுத்த பிறவிகளையும் எடுக்க இருக்கின்ற பிறவிகளும் எப்படி எண்ணி அடங்காததாக இருக்கின்றனவோ, அதுபோல உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது. உயிர்களுடைய உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அந்த உயிர்கள் எடுக்கிற பிறவையே எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிற பாங்கு மிகச் சிறப்பானது. நான் கவி நயம் கவிநயம்பட தத்துவ கருத்துல கூட கவிநயத்துக்குன்னு இதெல்லாம் படிக்காம கவிநயம் வேண்டும் எதெல்லாமோ காலத்தை போக்கிட வேண்டாம், எல்லா கவிநயமும் இங்கேயும் இருக்கின்றது என்று காட்டுகிறேன். ஆக இப்படி எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றனவே, இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று அடுத்தார் போல சொல்கின்றார். எப்படி மூன்று வகையாக இருக்கின்றார்கள்? திரிமலத்தார் ஒன்றதனி சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உலர். அதாவது இந்த உயிர்கள் எப்படி மூவகைப்படுகின்றனர் என்று சொன்னால், திரிமலத்தார் அதாவது மும்மலமுடையவர்கள், ஒன்று அதனை சென்றார்கள், இந்த மும்மலத்தில் ஒரு மலம் நீங்கியவர்கள், அப்ப இருமலம் உடையவர்கள் பொருள். அன்றி ஒரு மலத்தாராயும் உலர், அவை மட்டுமே இல்லாமல் ஒருமலம் உடையோர் என்றும் இருக்கின்றார்கள். உயிர்கள் எண்ணற்றவை, ஆனால் மூன்று வகைக்குள்ளே எல்லா உயிர்களும் அடங்கிவிடுகின்றன. இன்னும் மூன்று வகை என்று சொன்னால், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர். மும்மலமுடையோர் தான் திருமலத்தார் என்று சொன்னார். இருமலமுடையவர்களே ஒன்று அதனை சென்றார்கள், அதாவது மும்மலங்கள்ல ஒரு மலம் நீங்கியவர்கள். அன்றி ஒருமலத்தாராயும் உலர், அது மட்டுமே அன்றி ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் என்று இவ்வாறு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். இப்படி மூன்று வகையாக உயிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த மும்மலமுடையவர்கள் சரி, அவர்களுக்கு மூன்று மலமுமே உள்ளது. இருமலமுடையவர்களுக்கு எந்த மலம் நீங்கி இருக்கின்றது? ஒருமலமுடையவர்களுக்கு எந்த இரண்டு மலங்கள் நீங்கி இருக்கின்றன என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் அடுத்த பாடலிலே சொல்கிறார். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். அது ஆணவம் என்ற சொல்லாட்சியை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை அதற்கு ஒத்த சொல்லாட்சிகளை கொண்டு விளக்குவது இந்த நூலாசிரியருடைய தனிச்சிறப்பு. மூன்று திறத்துள்ளாரும், அதாவது ஒருமலமுடையார், இருமலமுடையார், மும்மலமுடையார் என்ற அந்த மூன்று வகையில் உள்ளவர்களும் மூலமலத்து உள்ளார்கள், மூலமலமாகிய ஆணவமலச் சார்பை உடையவர்கள். ஆகவே எந்த ஆன்மாவுக்கும் ஆணவமலச் சார்பு நீங்கி இருக்கல. யாருக்கு? பெத்தான்மாக்கள். நீங்கி இருந்தா அது முக்கிய முக்கிய நிலையில் இருக்கிறதுல பொருள். ஆணவமலம் இல்லைன்னா வேற எந்த மலமுமே இருக்காது. ஆகவே மலச்சார்புடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் நீங்கியிருப்பதில்லை, ஆணவ மலம் நிச்சயமா உண்டு. அப்ப இருமலமுடையோருக்கு ஆணவமும் கண்மமும் உள்ளது, மாயை தான் நீங்கி இருக்கின்றது, மாயை மலம் தான். ஒருமலமுடையோருக்கு கண்மமும் மாயை நீங்கி இருக்கின்றது, ஆணவம் உள்ளது. ஆகவே மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவ மலச்சார்பினை உடையவர்கள். தோன்றலர் தொத்துள்ளார் துணை, தொத்துள்ளார் துணை தோன்றலர், அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று கொள்ள வேண்டும். துணை என்பது இங்கு மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்பு உடையவர்களுக்கு ஆணவமல பந்தம் இருப்பதே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இருமலமுடையோர் ஒருமலமுடையோர் எல்லாம் சிறந்த பக்குவிகள், தமக்கு ஆணவமல தடை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். தடையை உணர்ந்ததுனால அதிலிருந்து நீங்குவதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். ஆனா மும்மலமுடைய சகலான்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த மூன்றாவது மலமாகிய மாயாமல சார்பினால உலகத்தையே பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்க முடிய, நம்மிடம் ஆணவ மலமாகிய ஒரு தடை உள்ளது, அது நமக்கு பெரும் தடை என்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படவில்லை. துணை உள்ளார் தொத்து தோன்றலர், துணை என்பது மாயாமலம், மாயாமல சார்பு உடையவர்கள் தொத்து தோன்றலர், தம்மை தொத்தி இருக்கின்ற அந்த ஆணவ மல சார்பினை தோன்றலர், உணராமல் இருக்கின்றார்கள். இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தாம் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர், தாம் ஆணவமாகிய மூலமலம் உடையவர்கள் என்று இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் உணர்வதில்லை. அந்த மாயையின் மயக்கத்தில் அப்படியே இருக்கிறார்கள் என்று கூறினார். வேறு வகையாக கூட்டிச் சொல்வார்களும் இருக்கின்றார்கள். நீ அடுத்த பாடலே சொல்கின்றார்கள், சரி இப்படி ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவை மூன்று வகையாக இருக்கின்றார்கள். ஆணவம் கண்மம் மாயை மும்மலம் உடையவர்கள் இவர்கள் சகலர், ஆணவம் கண்மம் என்ற இருமலம் மட்டுமே உடையவர்கள் இவர்கள் பிரளயாகலர், ஆணவ மலம் என்ற ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞானகலர். சரி எண்ணற்ற ஆன்மாக்களும் இப்படி மூன்று வகையிலே சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் இருக்கின்றார்கள். சரி இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு உள்ளதா, செயல் திறன் உள்ளதா என்று அடுத்தார் போல ஐயங்கள் எழுகின்றன. அந்த ஆன்மாக்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டது, இவை தாமே செயல்படக்கூடியவையா என சிவபெருமானை பற்றி சொல்லும் போது எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்குகின்றான்னு எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்கக்கூடிய பெருந்தொழிலை செய்கின்ற அளவிற்கு பேராற்றல் பொருந்தியவன் சிவபெருமானை சொன்னாரே போன அதிகாரத்தில். சிவபெருமான் அப்படிப்பட்ட செயல்வன்மை உடையவனாக இருக்கின்றான். இப்போ இந்த அதிகாரத்தில் சொல்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது, மனித உயிர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக நமக்கு சொல்றோம் என்னெல்லாம் சாதிச்சாயா மனிதன், அவன் சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது, எல்லை வரம்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய சாதனைகளுக்கு எந்த எல்லையே இல்லை, முடிவே இல்லை, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா பேசுறது என்ன, இறந்தவனை தான் உயிர்ப்பிக்க வைக்க முடியல, வேற எல்லாம் செஞ்சாச்சு, அதையும் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி அப்படின்னு பேசிட்டு வரானான். ஆனா நம்முடைய பரம சிவஞானியாகிய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உயிர்களுடைய செயல்வன்மைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இந்த 14வது குறட்பாவில் உயிர்களுக்கு செயல்திறனா ரொம்ப வேடிக்கையா இருக்கின்றது என்று சொல்கின்றார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். உயிர்களுக்கு செயல் ஒன்று இருக்கின்றதா, உயிர்களை திண்டிரல் என்று சொன்ன, திண்திரல் என்று சொன்னால் உறுதியான வெற்றியினர், திண்திரல்னா உறுதியான வெற்றி, இந்த இடத்துல அது அப்படிப்பட்ட உறுதியான வெற்றி சிறப்பை உடைய உயிர் அப்படின்னு அந்த அன்மொழி தொகையா வரும். தேன்மொழி வந்தால் அப்படின்னு சொல்றோம், அப்ப தேன்மொழிங்கிறது என்னது, தேனை போன்ற இனிமையான குரல் தான் அர்த்தம். ஆனா தேன்மொழி வந்தாள்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வந்துருது, தேனை போல இனிமையாக மொழி பேசக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அங்க பொருள் வந்துருது. அத மாதிரி திண்டிரல் அப்படின்னு சொன்னா அது சிறந்த வெற்றின்னு தான் அதுக்கு நேர் பொருள். ஆனா இங்க பாட்டுல வந்து சிறந்த வெற்றி பாட்டினை உடைய உயிர், சிறந்த வெற்றியினை உடைய உயிர், இது இகழ்ச்சியாக சொன்னது. ஏன்னா நாமெல்லாம் உயிர் சாதிக்கின்றது வெற்றி பெறுகிறதுன்னு சொல்றோமே, அதனால இகழ்ச்சியாக சொல்கின்ற உறுதியான வெற்றியினை உடைய உயிர்களுக்கு செயல் உடையது, செயல்திறன் உடையதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும், கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும், நனவு நிலையிலே தான் பலகாலம் அறிந்து வந்த பொருள்களை கனவில் காணும் பொழுது முரண்பட காணுகின்றன இந்த உயிர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், மிருகங்கள் பறந்தனன்னு பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான் வானம் கீழையும் பூமி மேலையும் இருக்கு, அப்படி கனவு கண்டான். ஆக அன்றாடம் பார்த்து வருகின்ற பொருள்களையே அவற்றின் இயல்புக்கு மாறாக கனவிலே பார்த்து கலங்கி வருகின்ற இந்த உயிர்களுக்கு, இந்த சிறந்த வெற்றியினை உடைய உயிர்களுக்கு இன்று இகழ்ச்சியாக சொல்லிட்டேன். இவர்களுக்கு என்ன செயல்வன்மை இருக்க முடியும்? அப்ப நனவில் கருவிகள்லாம் சரியா வேலை செய்தன, அதனால ஒழுங்கா அறிஞ்சான். கனவுல கொஞ்சம் செயல்படக்கூடிய கருவிகள் குறைஞ்சு போன உடனே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக காண்கின்றான். அப்ப இவன் சார்ந்திருக்கின்ற கருவிகள் ஒழுங்கா இருந்தா இவனுக்கு அறிவு விளங்கும், செயல் விளங்கும். ஆகவே இவன் சுதந்திரமான செயல்திறனை உடையவன் அல்ல. அப்ப இவனுக்கு கருவிகளை தந்தவன் யார்? அவனுக்கல்லவா அந்த சிறப்பு? ஆகையினாலே நாம வந்து பிறவி எடுத்ததன் வரலாறு என்ன? ஒருவன் நமக்கு இந்த பிறவியை வழங்காவிட்டால் முதல் இந்த பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா? நாம பிறந்திருக்கின்றோம், வளர்ந்து வருகின்றோம், இப்படித்தான் பலரும் பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் என்ற இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கே நமக்கு பல ஆண்டுகள் செலவழிந்து விடுகின்றன. ஆகையினாலே இந்த பிறவிக்குள் நாம திட்டமிட்டு நுழையவில்லை. ஒருவன் கருணையோடு வழங்கியிருப்பதனாலே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடல், இந்த உடலில் உள்ள கருவிகள் எல்லாம் அவையெல்லாம் இருந்துவிட்டு போகட்டும்னு அவன் அனுபவிச்சதுனால வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கும். நாமளும் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நானாகவே சுதந்திரமாக செஞ்சேன், யாருடைய துணை உனக்கு இல்லை, இறைவன் அதெல்லாம் நான் ஏத்துக்கிட தேவை இல்லை, எல்லாம் நான் செய்யறதுதான் சொன்னால், உன் கருவிகள் கொஞ்சம் தம்முடைய செயல் திறனை குன்றினால் நனவுல பார்த்ததையே கனவுல வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த கருவிகள் இன்னும் பழுதுபட்டால் நனவு நிலையிலே என்னாம பைத்தியம் முடிச்ச நிலையை அடையும். எத்தனையோ சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட நிலை வேணாமோ அடைந்திருக்கின்றார்கள். அப்படியே அடையாம இருந்தாலும் அவர்களும் இறுதியிலே இறப்பு என்ற ஒன்றை தான் அடைகின்றார்கள். அதுக்கப்புறம் யாரு என்ன பிறவி யாருக்கு தெரியும்? ஆகையினாலே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூவகைப்படுகின்றன. அவை எப்படி இருக்கின்றன என்றால், தானாக செயல்படக்கூடிய செயல்திறன் இல்லாதவை. மேலும் இவை அறிவுடையவையா? தானாக அறியக்கூடிய அறிவாதிருக்கா? அதுவும் இல்லை. அது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அதை அருமையாக விளக்குகின்றார்கள். தானாக அறியும் அறிவு உயிர்களுக்கு இருந்தால் ஏன் இந்த உயிர்கள் பொறிகளின் துணை கொண்டு அறிய வேண்டும்? கண்ணு வேண்டாம், மூக்கு வேண்டாம், வாய் வேண்டாம், ஐம்பொறிகள் எதுவும் வேண்டாம், இது வந்து உயிராக அறியட்டுமே. அப்ப தன்னுடைய அறிவுக்கு பொறிகளை சார்ந்திருக்கின்றன. அந்த பொறிகள் சரியாக செம்மையாக இருந்தால்தான் அந்த அறிவு அந்த உயிருக்கு ஏற்படுகின்றது. கண் செம்மையா இருக்கணும், அப்பதான் காட்சி அறிவு உயிர்களுக்கு ஒழுங்காக நடக்கும். காது செம்மையாக இருந்தாதான் கேள்வி அறிவு. ஆக பொறிகளை சார்ந்து, பொறிகள் எந்த அளவுக்கு